வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் ஜப்பானின் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தின் கதிரியக்க பிரச்சினையானது முன்பு கூறப்பட்டதைப் போல இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக உருவாகியிருப்பதாக ஜப்பானிய அரசு தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். 2011 மார்ச் மாதம் ஜப்பானை தாக்கிய சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தின் கதிரியக்க பிரச்சினையை ஓரளவு கட்டுப்படுத்திவிட்டதாக முன்பு கூறப்பட்டது. ஆனால் அதற்கு நேர் மாறாக இந்த அணு உலையின் கதிரியக்க பிரச்சினை தொடர்ந்தும் நீடிப்பது மட்டுமல்ல, கட்டுப்படுத்த முடியாத பெரும் விபரீதமாக உருவாகி வருவதாக ஜப்பானின் அணுசக்தி ஆணையத்தின் துணைத் தலைவர் டாக்டர் தச்சுஜிரோ சுசுகி பிபிசி உலக சேவையிடம் தெரிவித்திருக்கிறார். ஃபுகுஷிமா அணு உலையில் இருக்கும் கதிரியக்கத்தன்மை மிக்க தண்ணீர் குறைந்த அளவே கசிந்து கடலில் கலப்பதாக தெரிவித்த சுசுகி, ஆனால் இந்த தண்ணீரின் பாரிய அளவை பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என்று அவர் அச்சம் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கதிரியக்கத்தன்மை மிக்க தண்ணீர் அணு உலையிலிருந்து வெளியேறி நிலத்தடி நீரிலோ அல்லது கடல் நீரிலோ கலக்காமல் முற்றாக தடுக்க வேண்டிய அவசர அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த பணியை ஃபுகுஷிமா அணுமின் நிலைய நிறுவனம் மட்டுமே செய்ய முடியாது என்றும் தெரிவித்திருக்கும் சுசுகி, இந்த பணியில் ஜப்பானிய அரசும் பெருமளவில் ஈடுபட்டால்தான் இதை செய்ய முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானிய அரசு சந்தித்த முன்னுதாரணமற்ற இந்த பேரழிவு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் கூறினார் அவர். ஃபுகுஷிமா அணு உலையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கதிரியக்கத்தன்மை மிக்க தண்ணீர் நிலத்தடி நீரில் கலக்காமல் தடுக்கும் நோக்கத்தில் புதிய பரிசோதனை முயற்சி ஒன்று தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது, ஃபுகுஷிமா அணுமின் நிலைய வளாகம் அமைந்திருக்கும் நிலத்தை சுற்றி உறை நிலச்சுவர் ஒன்றை அமைப்பதன் மூலம் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தின் கதிரியக்கத்தன்மை மிக்க தண்ணீர் வெளியே கசியாமல் தடுக்கும் திட்டம் ஒன்று தற்பொழுது விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் முதல் கட்டமாக ஃபுகுஷிமா அணுமின் நிலைய வளாகத்தின் நிலத்தடியில் வரிசையாக ஆழ்துளை குழாய்களை புதைத்து குழாய்களால் ஆன ஒரு வலையமைப்பை, அதாவது ஒரு சுவரை எழுப்புவது, அந்த குழாய்களில் தண்ணீரை நிரப்பி அதை -40°C உறைய வைப்பதன் மூலம் இந்த உறைவனி குழாய்களும் அதை ஒட்டிய நிலப்பகுதியும் ஒன்றோடொன்று இறுகி நிலத்தடியில் ஒரு உறை நிலச்சுவர் ஒன்று உருவாகும். இதைத் தொடர்ந்து ஃபுகுஷிமா அணுமின் நிலைய வளாகம் முழுமையும் உறைந்த ஒரு நிலச்சுவரால் சூழப்படும் என்பதால் ஃபுகுஷிமா வளாக தண்ணீர் வெளியில் போகாமலும் வெளியில் இருக்கும் நிலத்தடி நீர் ஃபுகுஷிமா வளாகத்திற்குள் செல்லாமலும் தடுக்கப்படும் என்பது விஞ்ஞானிகளின் திட்டம். விஞ்ஞானிகளின் இந்த புதிய திட்டம் சவால்கள் நிறைந்தது என்கிறார் சுசுகி. இதுபோன்ற நடைமுறை இதற்கு முன்னர் சிறிய அளவில் மட்டுமே செய்து பார்க்கப்பட்டதாக தெரிவிக்கும் சுசுகி, ஃபுகுஷிமா அணுமின் நிலையம் அமைந்திருக்கும் மிகப்பெரிய நிலப்பரப்பில் இந்த முயற்சி எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது குறித்தும், எதிர்பார்க்கப்படுவது போல இந்த உறை நிலச் சுவரானது கதிரியக்க தண்ணீர் கசிவை முற்றாக தடுக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்புகிறார். இவரது இந்த கேள்விக்கு விஞ்ஞானிகள் கொடுக்கப் போகும் பதிலில்தான் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தின் கதிரியக்க கசிவு பிரச்சினைக்கான தீர்வு மட்டுமல்ல, ஒருவிதத்தில் ஜப்பானின் அணுமின் நிலையங்களின் எதிர்காலமும் அடங்கியிருக்கிறது. காரணம், ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட இந்த விபரீத விபத்தை தொடர்ந்து ஜப்பானில் இயங்கி வந்த 50 அணுமின் நிலையங்களில் 49 மூடப்பட்டு தற்போது ஒன்றே ஒன்றுதான் செயற்படுகிறது. ஃபுகுஷிமாவின் கதிரியக்க கசிவு பிரச்சினையை கட்டுப்படுத்த முடியாமல் விஞ்ஞானிகள் திணறுவதை பார்க்கும்பொழுது மூடப்பட்ட ஜப்பானின் அணுமின் நிலையங்கள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சாத்தியம் சமீபத்தில் இருப்பதாக தோன்றவில்லை. விலங்குகளிடையே நாம் இதுவரை கண்டறியாத லட்சக்கணக்கான கிருமி வகைகள் காணப்படுவதாக புதிய ஆய்வு ஒன்று குறிப்பிடுகிறது. மனிதர்களை பாதிக்கவல்ல பெரும்பாலான நோய்க்கிருமிகள் விலங்குகளிடத்தில் இருந்து வந்தவைதான் என்னும் நிலையில், பல்வேறு நோய்க்கிருமிகளை சுமக்கக்கூடிய ஒரு விலங்காக விஞ்ஞானிகள் அறிந்திருக்கும் வவ்வால் இனம் ஒன்றை அமெரிக்க மற்றும் வங்கதேச விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள். விஞ்ஞானிகள் இதுவரை அறிந்திராத புதிய 60 வகையான கிருமிகள் அந்த வவ்வால் இனத்தில் இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். நோய்க்கிருமிகளை சுமக்கவல்ல மற்ற விலங்குகளிலும் இப்படி புதிய வகை நோய்க்கிருமிகள் இருப்பதாக கணக்கிட்டால், விஞ்ஞானிகள் இதுவரை அறிந்திராத 320,000 வகை நோய்க்கிருமிகள் விலங்குகளிடையே இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நோய்க்கிருமிகளை விஞ்ஞானிகள் அடையாளம் காணுவதென்பது எதிர்காலத்தில் தொற்று நோய்கள் மனிதர்களிடையே பரவுவதை தடுக்க உதவியாக இருக்கும் என்றும் இந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இத்தனை கிருமிகளையும் கண்டறிய 600 கோடி டாலர்கள் செலவாகும் என்று ஆராய்ச்சி குழு தெரிவிக்கிறது. ஆனால் ஒரு தொற்றுநோய் மனிதர்களிடையே பெரிய அளவில் பரவிவிட்டாலே அதனை கட்டுப்படுத்த இதனை விட பல மடங்கு அதிகமான தொகை செலவாகும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த ஆய்வின் முடிவுகள் எம் பயோ என்கிற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பிரெடிக்ட் என்கிற அமெரிக்க ஆய்வு திட்டம் ஒன்று உலகில் மனிதர்களும் விலங்குகளும் நெருங்கி வாழும் இடங்களிலிருந்து 240 புதிய வகை கிருமிகளை இதுவரை கண்டுபிடித்து அடையாளப்படுத்தியிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒருவரின் மூளைத்திறனுக்கும் அவரது பொருளாதார வளத்திற்கும் தொடர்பு இருப்பதாக விஞ்ஞானிகளின் புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வறுமையில் உழல்வது ஒருவரின் மூளைத்திறனை பாதிப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நடந்திருக்கின்ற 2 ஆய்வு முடிவுகள் ஜேர்னல் சயின்ஸ் என்ற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியாகியுள்ளன. முன்னர் வெளியாகியிருந்த தகவல்களின்படி வறுமைக்கும் தவறான முடிவுகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டது. ஆனால் அதற்கான மூல காரணங்கள் சரியாக தெளிவில்லாமல் இருந்தன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு தமது ஆய்வின் ஒரு பகுதியாக இந்தியாவில் கரும்பு விவசாயிகளின் வாழ்க்கை வட்டத்தை ஆராய்ந்து பார்த்தது. அறுவடைக்கு முன்னரான காலம், பயிர் செய்கைக்காக கடன்பட்டிருக்கும் விவசாயிகள் அப்போது மிக வறியவர்களாக இருப்பார்கள். அதன் பின்னர் அறுவடைக்கு பின்னரான காலம், ஆனால் வருமானம் எதுவும் கிடைத்திருக்காத காலம், அப்போது வறுமையின் உச்சகட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதன் பின்னர் பணம் கைக்கு கிடைக்கின்ற காலப்பகுதி. இப்படியாக விவசாயிகளின் வாழ்க்கை வட்டத்தின் ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் அவர்களுக்கு மூளைத்திறனை சோதிக்கும் சோதனைகளும் நடத்தப்பட்டன. அவர்களின் வருமானங்களுக்கு ஏற்ப அவர்களின் மூளைச் செயற்பாடுகள் மாறுபட்டிருந்ததை உறுதி செய்திருப்பதாக பிரிட்டன் வோவிக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆனந்தி மணி கூறுகிறார். கையில் பணம் இருந்த காலப்பகுதியில் IQ எனப்படும் நுண்ணறிவு திறனை பரீட்சிக்கும் சோதனைகளில் குறித்த விவசாயிகள் படுகட்டிக்காரர்களாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போஷாக்கு, சுகாதாரம், உடல் சோர்வு மற்றும் குடும்ப பொறுப்புகள் போன்ற மற்ற காரணிகளை இந்த ஆய்வு கணக்கில் எடுக்கவில்லை. இந்திய கரும்பு விவசாயிகளிடத்தில் கண்டறியப்பட்ட இந்த முடிவுகளை அமெரிக்காவிலும் விஞ்ஞானிகள் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்துள்ளார்கள். அமெரிக்காவில் உள்ள பணக்காரர்களுக்கும் வறியவர்களுக்கும் இடையே இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இருதரப்பிடமும் இலகுவான மற்றும் சிரமமான அனுமானங்களின் அடிப்படையிலான கேள்விகள் கேட்கப்பட்டன. அங்கும் சாதாரண கேள்விகளின் போது பணக்காரர்களிடத்திலும் ஏழைகளிடத்திலும் பெரிய அளவில் வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் சிரமமான கேள்விகளின் போது அமெரிக்க ஏழைகளின் அறிவுத்திறன் குன்றியிருந்ததை அவதானித்ததாக டாக்டர் ஆனந்தி மணி தெரிவித்தார். முடிவில் வறியவர்களின் மூளைச் செயற்பாடுகளை பெரும்பாலும் பணக்கஷ்டங்கள் பற்றிய கவலைகளும் அழுத்தங்களும் ஆக்கிரமித்து விடுகின்றன. அதனால் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க அவர்களின் மூளைச் செயற்பாடுகளில் கொஞ்சம்தான் வாய்ப்பு கிடைக்கிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.